இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறைவுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையசுவில் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 28 ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அழைப்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். குருவாகம் திருநிலை படுத்தப்பட்ட பிறகும் நம்முடைய கேசி திருச்சி வளையொலியில் முதன்முறையாக திருப்பணி நிறைவேற்றுவதில் உள்ளபடியே நான் பெருமகிழ்வடைகிறேன். என்னுடைய திருநிலை பாட்டு தருணத்தில் நம்முடைய வளையொலியை அனுதினம் காணுகின்ற மக்கள் சிலர் அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டும் என்னுடைய பணிவாழ்வு சிறந்த எனக்காக ஜெபத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கினார்கள். இந்த வேளையில் அவர்கள் அனைவருக்கும் நான் என் சார்பிலும் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட 3 குருக்களின் சார்பிலும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் வாழவே ஆசைப்படுகின்றோம். பிறக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நோயுற்றவராகவோ நோயற்றவராகவோ நம்மை சூழ்ந்த உறவுகள் இருந்தாலும் அல்லது தனி மனிதனாய் வாழ்ந்தாலும் வாழ்வை எந்த சூழலிலும் இழந்து விடாமல் தொடர்ந்து நீண்ட நாள் இந்த மண்ணுலகத்தில் வாழவே ஆசைப்படுகின்றோம். அதற்கான தேடலை நாம் பல வழிகளில் செலுத்துகின்றோம். ஆனால் நிலை வாழ்வை நாம் எப்படி உரித்தாக்கிக் கொள்வது என்பதன் தேடலுக்கான பதில் இன்றைய வழிபாடும் இறை வார்த்தையும் நமக்கு தெல்ல தெளிவாக வழங்குகின்றது. நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வினாவிற்கும் முதல் 2 வாசகங்கள் நமக்கு பதில் அளிக்கின்றன. முதல் வாசகம் சொல்லுகின்றதும், அதிகாரம் என்கின்ற செங்கோல் அல்ல, செல்வம் அல்ல நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதும், மாறாக நாம் 2 வாசகத்தில் கேட்கப்பட இருக்கிறோமே, கடவுளுடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டோம் என சொன்னால் அதிகாரத்திற்கும் செல்வத்திற்கும் மேலாக நம்மை இருபுறமும் குத்தி ஊடுருவக்கூடிய இறை வார்த்தையை கேட்டு நாம் அதன் மேல் நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்பும் என சொன்னால் நாம் மன்னகத்திலும் சரி நம்முடைய மன்னக வாழ்விற்கு பிறகும் சரி நிலை வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக மாறுவோம். ஆகவே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக இது நாள் வரை நாம் செய்த குற்றங்குறைகளை நம் நினைவுக்கு கொண்டு வந்தும் இந்த தூய மறைபொருளில் நாம் பங்கெடுக்க கடவுளுக்கும் அயலானுக்கும் நமக்கும் எதிராக நாம் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன். படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7-11 முடிய. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் இறைவனை வேண்டினேன். ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடர் ஒளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோ. ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலையே உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரே உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். உம்மடியார் மீது உமது செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். எங்களுக்கு நிறைவழியும் ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும்.
இரண்டாம் வாசகம். கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூ
உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கெழுதிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கெழுதின செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 17-30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரை, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம், அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நச்சீதியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறைவார்த்தையினுடைய பகிர்வின் வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாட்களில் பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வலிகள், கசப்புகள் எல்லாம் வாழ்வினுடைய அங்கங்கள். அதனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பயணித்து நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அல்லது மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்கள் மகிழ்ச்சியை ஒரு நாளும் இந்த உலகத்தில் நீங்கள் சுவைக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே கலந்து கிடக்கிற ஒரு அனுபவம் தான் மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அதான் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் நிறைய விதமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவரவர்களுடைய அந்த அனுபவத்தை. அந்த அனுபவம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தியல்கள் எல்லாமே வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா சூழல்களிலும் நாம் சிறப்பாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். இன்றைக்கு 3 வாசகத்தின் வழியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேசுவதை நம்ம பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே நம்ம 3 வாசகம், முதல் 2வது, அப்புறம் நற்செய்தி, 3 வாசகங்கள். இது மூன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லைனில் வந்து அதெல்லாம் சிந்திக்கப்படும், ஒரு கோட்டில் வந்து அது நிற்கும் அதனுடைய சிந்தனை கருப்பொருள். அப்படியாக பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஞானத்தை குறித்த ஒரு தேடலைத்தான் ஆண்டவர் பேசுவதை நம்ம பார்க்குறோம். ஞானம், இன்றைக்கி ஞானம்னா என்ன? இது நிறைய பேர் நமக்கு இதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த ஞானம் அது எங்கிருந்து வருகிறது, எப்படி கிடைக்கிறது அப்படின்னு. விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானமும் உண்டு. யாக்கோபு அவருடைய கடிதத்தில் சொல்வார், 3வது அதிகாரத்தில் 13 நீங்கள் பார்க்கலாம், உலகத்திலிருந்து கிடைக்கிற ஞானமும் உண்டு, கடவுளிடமிருந்து விண்ணிலிருந்து வருகிற ஞானமும் உண்டு. அப்போது உலகத்தில் வர்றதுக்கும் ஞானம்னு ஒரு பேர் வச்சுக்கலாம், ஆனால் கடவுள்கிட்டருந்து வரக்கூடிய ஞானமும் ஒரு ஞானம் என்கிற அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ உலகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு அழகாக அவர் சொல்லுவார். அது சண்டை, சச்சரவு, பிரிவினை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தையில் போடுவார் பாருங்கள், அது பேய்த்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ உலகத்தில் கிடைக்கிற அறிவு, அதாவது படிப்பினால் கிடைக்கிறது, நம்ம போய் அனுபவத்தினால் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே அது ஒரு பேய்த்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ அது வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கண்டிப்பாக வேணும். அப்போ இந்த ஞானம், உலகத்தினுடைய ஞானம் நிறைவடைவதே எங்கே அப்படின்னா கடவுளுடைய ஞானத்தில் தான். அப்போ கடவுளுடைய ஞானம் இல்லாமல் உலக ஞானத்தை வைத்திருக்கிறவங்க நிறைவடையாத ஒரு எம்டி வெசல் போல், அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துறாரு. 1வது வாசகத்தில் பார்த்தீங்கன்னாக்க சாலமனின் ஞான நூல், சாலமன் எழுதிய அந்த வார்த்தைகளாக நம்ம அதை பார்க்குறோம். அப்போ அதில் பாருங்கள், நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது, இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வரும்போது அந்த ஞானத்தினுடைய ஆழத்தை சொல்கிறாரு. செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன், இதை ஞானத்தோடு ஒப்பிடும்போது விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை, பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர், அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும் அப்படின்னு பாருங்கள் அழகாக சொல்கிறார். அதெல்லாம் வந்து எக்ஸாஜுரேஷன் இல்லை, இதுதான் உண்மை. உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன், ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். நம்ம ஒளி தான் சிறப்புன்னு சொல்கிறோம், அதுக்கு மாற்றாக ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஞானம் அப்படின்னு சொல்லி அழகாக அவர் 1வது வாசகத்தில் இந்த ஞானத்தினுடைய பெருமையை நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம 2வது வாசகத்துக்கு போகிற போது வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12-13 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெஃபினிஷன் ஃபார் த வேர்ட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன் எங்கேயாவது இருக்குமானா, இதை ஒரு பகுதியை வந்து நம்ம டெஃபினிஷனாகவே சொல்லலாம். வார்த்தைனா என்ன? அது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, அது என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம், இந்த வார்த்தை என்னென்ன செயல்பாடை செய்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம், பைபிள் படிங்க பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் அதை நம்ம காதில் வாங்குகிறோம், பட் வி டோன்ட் கெட் இன் டு த ப்ராக்டிஸ். அதை செயல்பாட்டுக்குள்ளே நம்ம போகிறதில்லை. முன்னாடியெல்லாம் வீட்டில் ஒரு பைபிள் இருக்கும், இப்போல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு ஒரு பைபிள் இல்லை, நான் ஆளுக்கு ஒரு பைபிள் அப்படி சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, அவங்கவுங்க படிக்கிறத, ஆண்டவர் உணர்த்துறத அவங்க எழுதி வைக்கலாம், குறித்து வைக்கலாம். அந்த பைபிள் அவங்களுடையதுங்கிற உணர்வோடு அவங்க எடுத்து அதை பயன்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பாருங்கள், அதனால் வீட்டில் பரணியில் போய் ஒரு பைபிளை நம்ம வந்து சாமி மாடத்தில் வச்சுட்டு, நம்ம வந்து கடவுள் நம்மளோட இருக்கிறாரு, பைபிள் என் வீட்டில் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை இல்லை. ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு விதையை போய் டப்பாவில் போட்டு மேலே வச்சிங்கன்னா அது வளராது. அதே மாதிரி தான் வார்த்தையும், உங்களில் விதைக்கப்பட வேண்டிய வார்த்தையை நீங்கள் போய் புஸ்தகத்தில் போய் மூடி பைபிளை மேலே வச்சுருக்கிறேன், என் வீட்டுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை இல்லை, அது சாபம். யார் எந்த வீட்டில் பைபிள் வாசிக்கப்படாத ஒரு பொருளாக இருக்குதோ அது சாபம். ஏன்னா அது வாசித்து அந்த வீட்டில் இருக்கிற யாரோது ஒருத்தராவது அந்த வார்த்தையை உண்டு சுவைத்து அந்த நிலமாகிய உடலுக்குள்ளே அந்த விதையை விதைக்கணும், அப்போ தான் அது வளரும். இப்போ எதுவுமே செய்யாமல் அந்த விதை வந்து புதைக்கப்படாத விதத்தில் வந்து மேலே வைக்கப்பட்டிருக்கிறதை போல் இருந்ததுன்னா அது வந்து வேதனைக்குரிய விஷயம், ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். பைபிள் இருக்குது, வாசிக்க தெரியும், அப்போனா என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் பாருங்களேன். இன்றைக்கி செயல்பாடை பற்றி நிறைய பேசுகிறோம், நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்திலையும் வார்த்தை அப்படிங்கிறது செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அது ஆற்றல் வாய்ந்தது, உயிர் உள்ளது அப்படின்னா அதை போய் புதைச்சி வைக்கலாமா நம்ம வீட்டில்? அப்போ வைக்கக்கூடாது. அதனால் வீட்டில் சில பேர் பிள்ளைங்க வாசிப்பாங்க, சின்ன பிள்ளைங்க வாசிப்பாங்கன்னா ப்ரேயரில் வந்து ஒரு பைபிளை திறந்து ஒரு பகுதி, சின்ன பகுதியை வாசிங்க, அட்லீஸ்ட் தட் வே அதையாவது நம்ம செய்வோமே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு இந்த வார்த்தை விடுதலை கொடுத்துட்டே இருக்குதுங்க. அதை நீங்கள் உணரணுன்னா உங்கள் வீட்டில் இறைவார்த்தையினுடைய சப்தம் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். நீங்கள் வார்த்தையை வாயால் வாசிக்கணும். ஆண்டவர் தன்னுடைய விடுதலை அளிக்கிற வார்த்தையை உங்களுக்கு வாயை திறந்து அவர் அனுப்பணும்னா, நாம் வாயை திறந்து இந்த வார்த்தையை வாசித்தா தான் ஆண்டவர் அவர் வாயை திறப்பார். இல்லாட்டினா அவருடைய வாயை மூடிப்பார். என் வார்த்தை எதற்காக என் வாயிலிருந்து என் வார்த்தையை அனுப்புகிறேனோ அப்படி சொல்கிறாரு. அப்போது அந்த வார்த்தையை அவர் அனுப்பணும்னா நாம் வார்த்தையை கொடுக்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த பகுதி மிக அழுத்தமாக ஆழமாக இந்த இறைவார்த்தை என்னென்ன செய்யுது பாருங்கள். ஆவியே ஆத்மாவெல்லாம் அது குத்தி ஊடுருவி பிரித்து காட்டுது. உன்னுடைய எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. உடலுக்குள்ளே வந்து நோய் இருக்குதா, எலும்பு மூட்டு மஜ்ஜையெல்லாம் ஊடுருவி பாய்ந்து அது சுகம் தருது, அதுக்கு தான் அது பாய்ந்து செல்லுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவர் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. கடவுளுடைய கண்ணுக்கு முன்பாக அனைத்தும் மறைவின்றி எல்லாமே ஓப்பனாக இருக்குது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எதுக்குங்க இந்த இறைவார்த்தையை வாசிச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, இந்த இறைவார்த்தையை பற்றி சொல்லிட்டு இந்த வசனத்தோடு முடிச்சிருக்கிறாங்களே, இது ஏன்னு நம்ம யோசிக்கணும். அப்போது வார்த்தையை அறியாதவன் வந்து ஆண்டவரை அறியாதவன் அப்படின்னு தான் நம்முடைய புனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க மறை வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தையை அறியாதவன் ஆண்டவரை அறியாதவன். அப்போ இந்த வார்த்தையை நான் அறியலைன்னா எந்த தெய்வத்தை நான் வழிபடுறேன்? நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், ஐ எம் ஏ கிறிஸ்டியன்னு சொல்லுவோம், ஐ எம் ஏ கத்தலிக்னு சொல்லலாம், அல்லது நீங்கள் எந்த ஒரு குழுவை சார்ந்தவங்களோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதோ என் பிள்ளைன்னு உன்னை பார்த்து சொல்வாரா? சொல்லவே மாட்டார். ஏன்னா செய்ய வேண்டிய அடிப்படை காரியங்கள் நமக்கு இது தான். அதை செய்யலைன்னா ஆண்டவர் நம்மளை அக்னாலேஜ் பண்ண மாட்டார். அதனால தான் நமக்கே அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை இந்த இடத்துல அழுத்தமாக சேர்த்துருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை அறிவது, அப்போ இந்த வார்த்தையில் தான் ஞானம் இருக்குது. அதைத்தான் இந்த நாளில் தொடர்பு படுத்துது திரு அவை வச்சிருக்கிறாங்க. முதல் வாசகம் ஞானத்தினுடைய அழக பேசுது. சாலமன் வந்து அந்த அரசன் ஞானத்தை தேடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாலமனின் ஞான நூல் நம்மை அதை தேட அழைக்கிறது. இரண்டாவது வாசகம் வார்த்தை, வார்த்தையினுடைய வல்லமை. அப்போது இந்த ஞானம் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா வார்த்தைக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து வாசித்து அதில் தேடுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இப்போ மூணாவது நற்செய்தி வாசகத்துக்கு வரும்போது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து ஒரு தியரட்டிக்கல், இதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே ஓடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சம்பவத்தை கடவுள் காட்டுறார். இன்றைக்கி நற்செய்தியை குறித்து ஒரு சில விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த இறுதி முடிவுக்குள்ளே நம்ம போகிறோம். பாருங்கள், முதல் வரிகளே பாருங்கள். இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர், இந்த மார்க்கின் செய்தியாளர் அவருடைய எழுத்துக்களில் நிறைய இடத்துல வழியில் வழியில்னு சொல்வார். ஹோதோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிரேக்க மொழியில். ஹோதோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹோதோஸுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, ஒன்று சாதாரணமாக ரோடு, வழினா ரோடு, பாதை, அப்படி லிட்ரல் மீனிங். இன்னொரு மெட்டஃபாரிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது பொருள் உணர்த்துகிற இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா, வாழ்வியல் முறை, நம்ம வாழுகிற அந்த வாழ்வியல் முறை, அதுதான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறாரு. வழியில் இயேசு வழியில் சென்று கொண்டிருந்த போது ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா, அந்த வாழ்வியல் வழி அது, இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வழியைத்தான் அவர் இங்கே உணர்த்துறாரு. நீ எந்த வழியில் வாழணுங்கிறத இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன். அதைத்தான் அந்த வார்த்தை ஹோதோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உணர்த்துது. கிரேக்க வார்த்தையை அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கதை எழுதுகிற மாதிரி அவங்க எழுதலைங்க. தூயாவியால் தூண்ட பெற்று இறைவன் எதை உணர்த்தினாரோ அதை எழுதி வச்சது தான் இறைவார்த்தை. அதுதான் பைபிள் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையெல்லாம் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், அவர் வழியில் புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து, பாருங்கள் அவர் என்ன எப்படி வர்றாரா, ஓடி வரார், நடந்து வரலைங்க, ஓடி வரார். ஓடி வந்து அப்படின்னா அவருடைய அந்த ஹேஸ்ட்னு சொல்லுவாங்க, அவசரம், அவர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், ஆண்டவரை விட்டால் இனிமேல் பிடிக்க முடியாதுங்கிற ஒரு ஆற்றல், அவருடைய ஒரு தாகம் அப்படின்னு வச்சுக்கலாமே, தாகம். அப்போது இந்த தாகத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்கள், அந்த மனுஷன்கிட்ட எப்படி எப்படி குவாலிட்டிஸ்லாம் இருக்குது பாருங்களேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்க, அவர் சொல்கிறாரு நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள அப்படின்னு சொல்கிறார். உரிமையாக்கி கொள்ள அப்படின்னா, அந்த அவருக்கு நிறைய உரிமையாக்கிக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில். அவர் என்ன செய்கிறாரு, இதையும் வாங்கி வச்சுப்போமே அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலை. இதையே விடுவான், இதையே நம்ம விட்டுட்டு உட்காந்துருக்கணும், இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம தேடுறோம் அப்படின்னு இவர் தேடுறாரு. இன்றைக்கி உரிமையாக்கி கொள்ள நினைக்கிறேன், எதைன்னா நிலை வாழ்வை. அது புரிஞ்சிச்சா புரியலையா அவருக்கு தெரியல, ஆனால் இப்படி ஒன்று இருக்குதுங்கிறத இயேசு பேசுகிறத பார்த்துட்டு அவர் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை, இட்டர்னல் லைஃப், இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இட்டர்னல் லைஃப்பை பற்றி பேச யோசிக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர், ஏதோ ஒரு கடவுளுடைய காரியத்தில் அக்கறையோடு இருந்த ஒரு மனுஷன். அப்படி பார்க்குற போது இந்த மனுஷன் பாருங்கள், அனைவருக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாரு, முழந்தாள் படிக்கிட்டு நம்ம சொன்ன வார்த்தை வந்து தனியாக கேட்கல, ஓடிப்போய் இயேசுவை தனியாக, நிக்கோதேமு பாருங்கள் தனியாக போய் பேசுவார் ராத்திரியில். இவர் அப்படிப்பட்ட மனுஷன் இல்லை, இவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி முழந்தாள் படிக்கிட்டு கேட்குறாரு இந்த கேள்வியை. அப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்குற போது இவர் வந்து ஒரு சிறப்பான மனிதர். நம்ம மார்க்கு நற்செய்தியில், நம்மளுடைய இதில் லூக்கா நற்செய்தியில் 18:18 நீங்கள் பார்க்கலாம். தலைவர் அப்படிங்கிற இது மார்க்கு மத்தேயு லூக்கா மூணு நற்செய்தியிலையும் இந்த பகுதி வருது. மூணு பேருமே அவரை ஒவ்வொரு அடையாளப்படுத்துகிறாங்க. லூக்கா எப்படி அடையாளப்படுத்துகிறாருன்னா, 18:18 ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா பணக்கார ஒரு இளைஞர், அவர் ரிச் மேன், யங் மேன். இப்போ மூணு நற்செய்தியும் மூணு அடையாளப்படுத்துது, ஒரு பணக்கார இளைஞர், ஒரு வாலிப இளைஞர், அப்புறம் வந்து ஒரு தலைவர். தலைவர்னா நாலு பேர் வழி நடத்துகிற ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிற மனுஷன். பாருங்கள், இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிற மனுஷன்தான் இந்த நேரத்தில் வந்து எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறாரு, பப்ளிக்கில் வந்து கேட்குறாரு, முழந்தாட்படிக்கிட்டு கேட்குறாரு, ஓடி வராரு. அவருடைய செயல்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே வெரி குட், வெரி குட், வெரி குட் அப்படின்னு வருது. இப்போது நம்ம இந்த எல்லாமே வெளிக்கூட்டுன்னு இருக்குது, இப்போ எங்கே சம்திங் ராங் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட எது குறைவாக இருக்குது, இயேசு அதை தான் சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடி, எல்லாம் நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன், அதுலேயும் அவர் பாஸ் மார்க் வாங்கிட்டார். இப்போது ஞானம் எங்கே இருக்குது, அவர்கிட்ட எந்த இடத்துல ஞானம் குறைவுபட்டு கிடக்குதுங்கிறத இயேசு அடையாளப்படுத்தி ஆகணும். அப்போ இயேசுக்கு ஒரு சவால். அப்போ இயேசு எங்கே கை வைக்கணுமோ அங்கே வைக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன செய், அன்பொழுகு அவரை கூர்ந்து நோக்கி. இயேசு சும்மா கடிந்து பேசலை, அவர் அன்பொழுக கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராயிருப்பீர். உனக்கு உள்ளதை விற்று அவரால் முடியல, ஏன்னா இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்துடன் சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இங்கே தான் அவர் வந்து ஒரு பெரிய ரிச் மேன் அப்படின்னு. அப்போ பாருங்கள், இந்த மனுஷன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகினார், பாஸ் மார்க் வாங்குறாரு, ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ இவர் எதில் இவ்வளவு நன்மை நன்மைத்தனத்தினுடைய அடையாளமாக இருந்தோம், அவர்கிட்ட இருக்க வேண்டிய ஏதோ ஒன்று குறையாக இருக்கிற. அப்போ இழக்க மனசில்லாத ஒரு நிலை, நிலை வாழ்வு அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தன் காரியத்தை இழக்கிறானோ, அதை தான் இயேசு அடிக்கடி நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். எவன் ஒருவன் என் பொருட்டு நச்செய்தியின் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். அப்போ இந்த மனுஷன் இந்த லாஜிக்கில் வந்து நிற்க முடியல, இழக்க முடியாத மனுஷன். கிறிஸ்தவம் அப்படின்னாலே இழப்புங்க, இழக்கணும். இன்றைக்கி நம்ம இழக்கிறோமாங்கிறது வந்து நமக்கு தனிப்பட்ட கேள்விங்க, அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதமாய் கொடுக்கப்படுற கேள்வி. அப்போ நாம் வந்து யோசிக்கணும், நான் எந்த விதத்தில் எழுந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பல விதத்தில் அவங்க ஒருவருக்கு ஒருவர் தங்களை இழந்திருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அப்படி தோற்று நிற்கிற குடும்பங்கள் தான் ஜெயிச்சு மேலே போயிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட தோக்கணும். பாருங்கள், சிறு குழந்தைகள் விளையாடும் போது அப்பா அம்மா விளையாடுவாங்க, அப்போ பிள்ளைங்க உதப்பாங்க, அப்பா வந்து கீழே விழுவுற மாதிரி விழுவார், உடனே பிள்ளைங்க சிரிப்பாங்க. பாருங்கள், அப்பா பிள்ளைக்கு முன்னாடி தோற்று காட்டுவார், விழுந்து காட்டுவார். அப்போ பிள்ளையினுடைய மகிழ்ச்சிக்காக இந்த லாஜிக் தான் கடவுள் உண்மையாகவே யூஸ் பண்ணுறாரு. நீ உண்மையாக இழந்து போகிறது பொய்த்தனம் இல்லை, நீ உண்மையாக உன் மனைவிக்காக உன்னை இழக்கிற போது, உன் கணவனுக்காக இழக்கிற போது. இப்போ நான் ஒரு குருவானவர், நான் என் பங்கு மக்களுக்காக எதையாவது இழக்கணும். நான் பங்கில் இருக்கிற குருவானவர் எதையும் இழக்காமல் அந்த பங்கை கட்டி எழுப்ப முடியாது. த பாரிஷ் வில் சஃபர், த டயசிஸ் வில் சஃபர். ஒரு ஆயர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயர் என்ன செய்யணும், மறை மாவட்டத்திற்காக தன்னை இழக்கணும். மறை மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அல்லது சபைகளில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க தங்களை இழக்கணும். அப்போ தான் அந்த சபையினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அப்போது எங்கே ஒரு இழப்பு இல்லையோ அந்த இடத்துல நிலை வாழ்வுக்கான அடையாளம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை இன்றைக்கி வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஞானத்தோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து வெறும் ஏதோ ஒரு பாயிண்ட் இல்லை, பத்து பாயிண்டோட ஒரு பாயிண்ட் இல்லை. ஞானத்தினுடைய நிறைவு எங்கே இருக்குன்னு இயேசு சாமி காட்டி கொடுக்குறார். அதனால தான் நம்ம மறுமையில் நிறைவை பார்க்கணும் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம கடந்து போகணும். மாற்றுன செய்தி 10:30 இம்மையில் மறு 100 மடங்காகவும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுடன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும், பாருங்கள் வார்த்தையை எப்படி சேர்க்குறாரு பாருங்கள், மாட்கு இவற்றோடு கூட இன்னல்களையும் ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு, அதோடு உனக்கு துன்பத்தையும் கொடுப்பாரு. த சஃபரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். துன்பப்படுகிற நிலை என்பது கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்களுக்கு இணைந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அது. அதனால் இதெல்லாம் இல்லாமல் நான் நிலை வாழ்வை பார்க்க முடியுமான்னா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது. சாலமணி ஞான நூல் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 6, 7, 8 இறைவசனங்கள். எச்சரிக்கப்பட வேண்டி சிறிது காலம் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள், உமது திருச்சட்டத்தின் கட்டளையை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று. பாருங்கள், 7வது இறைவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று, அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள். இதனால் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பவர் நீரே என்று எங்கள் பகைவர்களை நம்பச் செய்தீர். கடவுள் தான் எல்லாம். அப்போ கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வழி இதுதான். அப்போ கடவுள் எப்படி தன்னை இழந்தார், மகனாக உருவெடுத்து பூமிக்கு வந்து தன்னை முழுவதுமாக இழந்து காட்டி இதுதான் என்னுடைய வழி என்று கடவுளே காட்டியிருக்கிறார். இன்றைக்கி அதனால தான் த வே ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வழி, அதுதான் கடவுளின் வழின்னு நம்ம உறுதியாக பேசுகிறோம். மற்ற நம்பிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்பிக்கையாளர்களை நம்ம மதிக்கிறோம், அவங்களுடைய நம்பிக்கைகளையும் மதிக்கிறோம். ஆனால் இதில் இந்த நம்பிக்கை வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை வாழ்க்கை இருக்கிறது. எல்லாமே லீடிங் டு காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எது பர்ஃபெக்ட் வே அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இயேசு கிறிஸ்துவின் வழி தான் பர்ஃபெக்ட் வேன்னு நம்ம சொல்கிறோமே, ஏன் சொல்கிறோம்? இது சும்மா வரட்டு வீம்புக்காகவோ விவாதத்துக்காகவோ சொல்லப்படுவது அல்ல. இந்த இயேசு எடுத்து சென்ற வழி. இன்றைக்கி நம்மளுடைய தேச பிதா காந்தியடிகள் அவர்கள் வந்து இந்த தேசத்தை இன்றைக்கும் நம்ம மகாத்மா அப்படின்னு நம்ம சொல்லோம்னா வி ஹாவ் அ மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு மரியாதை அவர் மேலே. ஏன் அப்படின்னா, அவர் எடுத்து சென்ற வழி அது இயேசுவின் வழி. அவருக்கு பியாட்டிடியூட், அதாவது மலை பிரசங்கம்லாம் ரொம்ப பிடிக்கும், பைபிளெல்லாம் வாசிச்சிருக்கிறார் அவர். அப்போ பாருங்கள், அவர் எடுத்து எந்த வழி எடுத்துக்கிட்டாரு, இயேசுவின் வழி, துன்புறும் வழி. அப்போ துன்பத்தின் வழியாக அவர் நடந்ததுனால தான் இன்றைக்கும் அவர் நினைவு கூறப்படுகிற அபிஷேகம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி பாருங்கள், அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள். அப்போ நாம் இன்றைக்கி யாரை திரும்பி பார்க்கணுன்னா, நாம் இயேசுவை திரும்பி பார்க்கணும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவரை பின்பற்றியோர்கள் எப்படி வாழ்ந்து வெற்றியடைந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு லூக்கா 8:12 ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், வழியோரம் விழுந்த விதைகள். அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள், வார்த்தையை குறித்து பேசும்போது இந்த சம்பாஷணையெல்லாம் வரும் பார்த்தீங்களா, வழியோரம் விழுந்துச்சு, இதில் விழுந்தது விதை, முள் செடியில் விழுந்துச்சு, பாறையில் விழுந்துச்சு, அதில் இதை மட்டும் யோசிக்கிறோம். வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவர்கள் அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. இப்போ இந்த சம்பாஷணை எங்கே நடக்குது, வழியோரம் நடக்குது. இப்போ அந்த மனுஷன் எங்கே விழப்பட்ட விதையாக இருக்கிறான்னா, வழியோரம் விழுந்த விதையாக கடந்துட்டான். ஆண்டவர் வழியோரத்தில் இருந்து பேசினாலும் அந்த வழியோரத்தினுடைய அடையாளம் தங்கள் வழியாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை தான் மார்க் நற்செய்தியாளர் ஹைலைட் பண்ணுறாரு, ஹோதோஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. அப்போ வழியோரம் விழுந்த விதைகளாக நீ இருந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த வழியோரம் இந்த செய்தியை வைத்து நமக்கு ஒரு உன்னதமான ஞானம் வழங்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 2:4 நம்ம பார்க்குறோம், உண்மையை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு அழைப்பு வருது. எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். இதுதான் உண்மை. அந்த உண்மையை அறிவது தான் ஞானம். அறிந்து அதன் பின்னாடி போகிறது தான் ஞானத்தினுடைய வெளிச்சம். அதான் சொல்கிறார், ஒளியை விட நான் ஞானத்தை அதிகமாக அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறாரே. அப்போ நாம் எதை ஏற்றுக்கொள்ள போகிறோம், இந்த உண்மையை அறிந்து. பாருங்கள், 4வது இறைவசனம் இது சொல்லுது, 5, ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கு மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அவர் வழியாக தான் நமக்கு எல்லாமே ஞானம் என்னன்னு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார், குறித்த காலத்தில் அதற்காக சான்று பகிர்ந்தார். பவுலடியார் சொல்கிறார், இதுக்குத்தான் நான் நற்செய்தி அறிவிப்பனாக, திருத்துதனாக, விசுவாசத்தையும் உண்மையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதனையாளனாக, போதகனாக நான் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே பொய் அல்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், இயேசுவை பின்பற்றி நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் ஞானத்தை புரிந்து கொண்டார் பவுலடியார். இன்றைக்கி நமக்கு ஒரு சவால், இதையெல்லாம் கேட்டுட்டு நாம் என்ன செய்ய போகிறோம். நாம் இன்னும் பலவிதமான இந்த செல்வனை போல, செல்வந்தரை போல, இந்த இளைஞனை போல, இந்த தலைவரை போல, நாமும் உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் தூக்கி நமக்குள்ளே வைத்து கொண்டு உலகம் காட்டுகிற அடையாளங்கள், வாழ்வியல் உயர்வுகளை எல்லாம் நம்ம பிடிச்சு கொண்டு நம்ம வெற்றியடையலாம் என்று நினைத்தால் அது ஏமாற்றுத்தனமாய் போயிடும். நம்ம ஏமாந்து கடைசியில் வெறுமையாய் நிற்க போகிறோம். நிறைய பேர் அப்படி தான் நின்னாங்க. கடைசியில் ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்து, உலகத்தையெல்லாம் பிடித்த ஒரு மனுஷன் அலெக்சாண்டர் த கிரேட் பாருங்கள், அவருக்கு கடைசியில் ஒரு ஞானம் வந்து இந்த உலகத்துக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க கையை வெளியில் விரிச்சிக்கிட்டு போங்க அப்படின்னாரு. தங்களுடைய உடல் வந்து பொட்டியில் வைக்கும் போது கை வெளியில் நீண்டு இருக்கட்டும், உலகம் அறிந்து கொள்ளட்டும், அப்போ என்னுடைய வெறுமையை நான் எடுத்து செல்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு அற்புதமான சூழல்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் எதை புரிந்து கொள்கிறோம், ஞானம் என்கிற ஒன்றை நாம் தேடுகிறோமா, அந்த ஞானத்தினுடைய வழியில் நான் நிற்கிறேனா என்பதை சோதித்து அறிகிறோமா, இதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல ஞானத்தின் நிலையில் எந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நாள் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. சிந்தித்து ஞானம் என்ற ஒன்றே இல்லை என்று நம்ம சொல்லிடக்கூடாது. அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை உணர்வது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை தான் இந்த திருப்பலியிலும் நம்ம தனி ஜபத்திலும் கேட்டு மன்றாடணும். ஆண்டவரே, என் ஞானத்தின் வல்லமை எவ்வளவா இருக்கிறது, என் ஞானத்தினுடைய வலிமை எவ்வளவா இருக்கிறதுன்னு நம்ம தேட வேண்டும். அதை தேடி இல்லாத நிலையில் அதை மீண்டுமாய் அதிகப்படுத்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் உண்மையாகவே ஞானத்தின் அதிபதி. எவன் ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டு கிடக்கிறானோ அவனுக்கு நான் நிறைவாய் தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், ஞானத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அதை நிறைவாய் தருவார். அதோடு கூட எல்லாமே கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும் என்பதையும் நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிறைவான அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க இந்த திருப்பள்ளியில் நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.
நமது நம்பிக்கையை அனைவரும் இணைந்து பாடலாக பாடுவோம்.
யும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன், லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே, உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே.
எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ, எதை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. மாற்று இயேசு நாயகனே, எந்த வாழ்வினையே என்னையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எந்த வாழ்வினையே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ, உமக்கு உரியது ஆகுமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பழியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை
மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து உன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து பாடுவதாவது.
ஆண்டவரையும் நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும்.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகா ஐக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தலும் எது நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள்ளேற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமேன்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொண்டும்
நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நம்மை அழைப்பவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றவர்களே.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். இதோ இந்த பூமியை தேடி வந்தார், பூமியில் இருக்கிற கடை கோடி மனிதர்களை தேடி வந்தார், ஓரம் கட்டப்பட்டு கிடந்த பிள்ளைகளை தேடி வந்தார், ஞானத்தினுடைய அடையாளத்தை காண முடியாத நிலையில் இருந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தின் அடையாளமாய் அவர்களை தேடி சென்றார். இதோ இந்த நாளிலே கூட நீங்களும் அந்த செல்வந்தனை போல ஒருவேளை ஆர்வத்தோடு தேடியிருக்கலாம், ஆனால் நீ தேட வேண்டிய காரியம் எது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒருவர் உண்டு, அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஞானத்தின் நிறைவு அவர். இந்த பாடலிலே என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை அவர் மாற்றுகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலில் இணைந்து ஞானத்திற்காய் ஜெபிப்போம்.
என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார்.
ஆம் ஆண்டவரே, இதோ நீர் எம்மை தேடி வருகிற போதெல்லாம் நீர் ஞானத்தின் அதிபதியாயிருந்து ஞானத்தின் வழிகளையெல்லாம் கற்றுத்தந்தீரே. அதே போல எங்களுக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர். அதே விதமாகவே எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக எங்கள் மத்தியிலே ஆவியின் அசைவாடுதலோடு கூட நீர் கடந்து வருகிறீர். உம்முடைய பரிசுத்த வருகைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம்.
மகனானே, நான் மகளானே, மகனானே, நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார்.
ஆண்டவரே, அன்று உம்மை கண்ட பிள்ளைகள் அனைவரும் மாற்றம் அடைந்தனர். வாழ்விலே மாற்றம், அவர்களுடைய வாழ்வியல் முறையிலே மாற்றம், அவர்களுடைய குணத்திலே மாற்றம், இன்னும் அவர்கள் எடுத்த முடிவுகளிலே மாற்றம். ஆசீர்வாதத்தின் தெய்வமே, நாங்களும் எங்களுடைய எல்லாவற்றிலும் மாற்றம் அடைந்து உமக்கு நல்ல சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு கிருபை செய்வீராக.
ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லம கிருபையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ பரிசுத்த பிதாவாகிய நீர் விண்ணகத்திலே உறைந்து கிடந்து விடாமல் இதோ எங்களுக்காக இதோ ஞானத்தின் அதிபதியாய் வெளிப்படுகிறீரே. எல்லா விதத்திலும் ஞானத்தை வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதமாய் நீர் கடந்து வருகிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் வழியாக உம்முடைய ஞானத்தின் நிறைவு என்ன என்பதை எங்களுக்கு காட்டினீரப்பா. இதோ இயேசு கிறிஸ்துவின் வழி ஒன்றே ஞானத்தின் வழி என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அவருடைய இழப்பு, அவர் தன்னையே உம்முடைய திருவுளத்திற்காக கல்வாரி மலையில் இழந்த அந்த இழப்பே எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது என்பதை காட்டி எங்களுக்கும் அந்த வழியிலே கடந்து வர பலன் தருகிறவரே. பரிசுத்த தெய்வமே, தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையிலே. குடும்பங்களிலும் நாங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவரே, இதோ இழக்க மனமில்லாதபடி நாங்கள் உலகத்தினுடைய வேதனைகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிறோம் அப்பா. கணவன் மனைவிகளுக்குள்ள இடையிலே இதோ வரக்கூடிய பிரச்சனைகள், நான் என்கிற அந்த அகந்தையினால் ஏற்படக்கூடிய பேறு விளைவுகள் எல்லாம் ஆண்டவரே குடும்பத்தை சிதைப்பதை பார்க்கிறோம். இதோ பணி செய்யக்கூடிய பணித்தலங்களை எல்லாம் இதோ இந்த இழப்பு இல்லாத ஒரு நிலை சிதைத்து போடுவதை பார்க்கிறோம் ஆண்டவரே. நான் எதற்காக இழக்க வேண்டும்? இதோ நான் எதையும் இழக்க தயாராயில்லை. இந்த உலகத்திலே நான் என்னை கட்டி எழுப்பத்தானே வந்திருக்கிறேன் என்கிற ஒரு மனோபாவத்தோடு கூட ஓடுகிற இதோ அந்த ஒரு வெறி செயலானது ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து, இந்த நாட்டிலிருந்து, இதோ இந்த பூமியிலிருந்து நீக்கப்பட தேவரீருடைய ஆவியை எல்லோர் மீது ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஒருவர் ஒருவருக்காக இழந்து இதோ நாங்கள் மீட்பை கொடுக்கவும் மீட்பிற்கான வழியில் அழைத்து செல்லவும் எங்களுக்கு நீர் வழிகாட்டினீரப்பா. பரிசுத்த தெய்வமே, அதை நாங்கள் செய்து உம்முடைய திருவுளம் படைக்க இறையரசுக்கு நாங்களும் ஒரு வித்தாய் இருக்க தேவரீர் கிருபை செய்வீராக. நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள இது மட்டுமே ஒரே வழி என்பதை எங்களுக்கு காட்டின உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று நம்பியிருக்கிற நாங்கள் உமது வழியில் கடந்து சென்று ஆண்டவரே உம்முடைய திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவே இவைகளை இழந்து உம்முடைய திருமுன் நாங்கள் ஒப்புயர்வற்ற நல்ல அடையாளமாக நின்று சான்று பகிற தேவரீர் எங்களுக்கு ஞானத்தையும் வெளத்தையும் தருவீராக. பரிசுத்த தெய்வம், இந்த உலகத்திலே எங்களுக்கு நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.
நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.